ஐயா, உங்களோட கடந்த 55 ஆண்டுகால திரைப்படத்துறை பணியில் எத்தனையோ சம்பவங்கள், நிகழ்ச்சிகள் எத்தனையோ நடந்திருக்கும். எத்தனையோ மனிதர்கள், கலைஞர்களை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. மறக்க முடியாத அனுபவம், மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிற மாதிரி எதை சொல்வீங்க ஐயா?
இந்த சிவாஜிக்கு மகள் போட்டது ஒரு மறக்க முடியாத சம்பந்தம், அது பெரிய சாதனை. அது தவிர ஒரு தடவை 50 ஆண்டுக்காக ஜெமினி ஹரிசனுக்கு ஒரு விழா நடத்தும் போது ஒரு எக்ஸிபிஷன் வச்சு அந்த படங்களை ஒரு டேபிள் வச்சு பண்ணியிருந்தா, அவர் சாதனை ஸ்டாட்டிஸ்டிக் போர்டுஸ் எல்லாம் வச்சு பண்ணும்போது ஜெமினி ஹரிசன் 6 மணிக்கு ஃபங்க்ஷனு, ஒரு 5:45 தான் வந்தாரு. வந்த உடனே எல்லாரும் மேடை கூட்டும் போகும்போது இருங்கய்யா என் படத்தை பார்த்துருப்போன்னு சொல்லிட்டு என் எக்ஸிபிஷனை பார்க்க ஆரம்பித்தாரு. எக்ஸிபிஷன் பார்க்கலாரு 6 மணிக்கு 6:10 ஆச்சு. எக்ஸிபிஷன் பார்க்கறதுக்கு வெறுத்து போக மனசில், ஏன்னா அவருடைய பழைய பாடலை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு. 6:10 தான் மேடைக்கே வந்தாரு. சில பேர் ரொம்ப என்னை பற்றி கோச்சுட்டாங்க, இல்லையா வர வர மடக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சந்தோஷம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் பெரிய சந்தோஷமா இருந்தது.
தமிழ் திரைப்படத்தோட வரலாற்றை தொகுத்து நீங்கள் எழுதின புத்தகம் வந்து பரவலான வரவேற்பு பெற்றுள்ளது, பலரும் பாராட்டுறாங்க. இந்த முயற்சி எப்படி சாத்தியமானது சொல்லுங்களேன்?
அது இவ்வளவு சேகரிப்பு வச்சிருக்குமே, ஒரு பொசுமா போடணுன்றது ரொம்ப காலமா ஆசை. ஒரு பொசும் போடணுன்றது பெரிய செலவாகுது பற்றி தெரிஞ்சதுனால பயம் எனக்கு, எப்படி போட முடியும், இந்த வசதி இல்லாத. ஏன்னா நான் சம்பாதிக்கிற பெரும்பகுதி 99% கூட சொல்லலாம் எங்களுக்கு வீட்டு கூட தெரியாது. அந்த அளவுக்கு நான் ஏதாவது எனக்கு பல சினிமா உழைப்பது பலம் கிடைச்சதுன்னா எனக்கு இல்லாத செல்வ வாங்குறதுக்கே செலவு பண்ணிட்டு அப்படி ஒரு ஹேபிட் இருந்ததுனால என்கிட்ட பணம் இல்லாததுனால ரொம்ப பேர் விசாரித்தேன். சாதாரணமா ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி அப்போது கலைச்செல்வி மினிஸ்டரா இருந்தும் போது ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஒரு லெட்டர் எழுதினேன். இந்த மாதிரியா, ஏன்னா ஜெயலலிதா வந்து குழந்தை கொடுத்ததுலேருந்து எனக்கு நல்ல அறிமுகம். அவர் தாயாரும் நானும் சேர்ந்து ஓஜிபி ட்ராமா ட்ரூப்பில் ஆக்ட் பண்ணும்போது, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணும்போது நான் ஸ்டேஜ் இன்சார்ஜ் இந்த வேலை எடுத்ததுனால அதுதான் நடிகரின் பழக்கம். அதுவும் சஞ்சய் அம்மா நல்லா பழக்கிறதுனால அந்த குழந்தையிலேருந்து ஜெயலலிதா நல்லா தெரியும் எனக்கு. அவங்க எல்லை பற்றி என்ன, இப்போ வெள்ளிராடை முதல் படம் அந்த ஜெயலலிதா ஆக்ட் பண்ணும்போது ஸ்ரீதர்ஷனுடைய பிஆர்ஓ படத்து பிஆர்ஓவே நான் தான். ஒரு லெட்டர் எழுதினேன், நிறைய சேகரிப்பு வச்சு எடுத்திருக்கேன். அதை வச்சு புத்தமாக இருந்தால் நிரந்தரமாக சினிமாவை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கிறதுனால நீங்கள் எதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி சாதாரண ஒரு லெட்டர் எழுதி போட்டேன். பெரிய லெட்டர் எப்படி பார்க்க போகிறோம்னு அனுப்பிச்சிருந்தா குறைஞ்சி 3வது நாளே எனக்கு பதில் வந்துடுச்சு சார். இந்த சினிமா தமிழ் சேகரிப்பு பற்றி தொடர்ந்து செய்யறது பற்றி முழு ஆதரவு இருக்கு, உங்களுக்கு என்ன ஒன்றுமோ செய்ய தயாராக்குன்னு பதில் வந்த உடனே அசந்து போயிட்டேன். உடனே ஒரு அங்கே ஒரு மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டுட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு மேடம் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு என்ன செலவாகணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் கவர்மெண்ட் கொடுக்குறதா தயாராக்கான்னு சொல்லிட்டு பதில் வந்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், சந்தோஷப்பட்டேன். உடனே அது எல்லாம் சேகரித்து எல்லாம் முடியிற செய்தியில் ஜெயலலிதா மேடம் வர சொன்னாங்க, இந்த புத்தகம் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், ஆனால் ஒரு கண்டிஷன் என்னன்னா இந்த புக்கு வந்து ஷுட் பி இன் தமிழ், ஏன்னா என் சேகரிப்பெல்லாம் ஒரு சேகரிப்பு ரொம்ப சுலமாக இங்கிலீஷில் வச்சா சுலமாக இங்கிலீஷில் தான் சேர்த்து வச்சுருந்தேன். அவங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு சின்ன ஷாக்கு, ஏன்னா இங்கிலீஷில் தானே இருக்கு எல்லாமே, இந்த தமிழ் ஏன்னா புத்தகத்தை பிரிண்ட் ஆகணும்னா மொத்தமாக தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும், தமிழில் எழுதி கொடுங்க நல்ல முறையில். இது 6 மாதம் ஆயிடுச்சு எனக்கு இந்த தமிழ் படத்துக்கு, என் இங்கிலீஷை புத்தகத்தை வடிகள் வரும்போது தமிழ் படத்துக்கு 6 மாதம் ஆச்சுட்டு அதை பற்றி கவலைப்படாதுங்க, இந்த புக்கு தமிழில் தான் இருக்கணும்னு படிவாரமாக சொல்கிறதுனால அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணேன். பண்ண உடனே அவங்க கவர்மெண்ட்லேருந்து இமீடியட்டாக என்னை கூப்பிட்டு இது மாதிரியா இந்த புத்தகத்துக்கு என்ன சார்ஜ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்கும் போதே எனக்கு என் வந்து பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறதுனால அவனை கேட்டேன், ஏன்னா எங்கிட்ட இருக்க மெட்டீரியல் எத்தனை பக்கம் வரும்ன்றதை பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை, பிரிண்டிங் தெரியாது. அவனுக்கும் அதிகமாக தெரியாததுனால இவன் தோராயமாக ஒரு 4.5 லட்சம் ரூபாய் செலவாகும்ப்பா அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான். உடனே இந்த கவர்மெண்ட் லெட்டரில் நான் வந்து இது மாதிரி 4.5 லட்சம் ரூபாய் இருந்தால் பார்த்தா புக்கை கொண்டு வரலான்னு சொல்லி இல்லை கொட்டேஷன் கொடுத்தேன். கவர்மெண்ட்டில் ஒரு ப்ரெஸ் ஒன்று இருக்குது, அவங்க இன்சார்ஜெல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வீட்டில் வந்து என்னோடய கரெக்ஷன் சேர்ட்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு கவர்மெண்ட் சொன்னாங்க இவருக்கு விஷயம் தெரியல ஆனந்தனுக்கு, அது 4 லட்சத்தில் முடியாது, 5.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொல்லி அவங்க சொன்ன பிறகு இந்த 4.5 லட்சம் இந்த ஒரு தொகையை 5.5 லட்சமாக மாற்றினது ஜெயலலிதா மேடம் தான். அவங்க மாற்றிட்டு அதுவரை மாற்றுறதோடு இல்லாமல் அந்த 5.5 லட்சம் பழத்தை செட்டு முதல்ல கொடுத்த பிறகுதான் நான் கம்போஸ்டிங் ஆரம்பித்தேன், கம்ப்யூட்டர் வாங்கினேன் பற்றி ரொம்ப நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த கொடுத்த பழம் வந்த உடனே 3வது மாசத்திலேயே அந்த புக்கை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோ பெரிய 700 பக்கத்து மேலே இந்த புத்தகத்தை ரெடி பண்ணிட்டேன். 1200 போட்டோஸ் அதில் இருக்கும்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் குரலின் சொந்தக்காரர் சமீபத்தில் தமிழ்நாட்டில் காலமான ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன். சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் SBS தமிழ் ஒலிபரப்புக்கு வழங்கிய நேர்முகத்தின் மறு ஒலிபரப்பை நாம் செய்யப்படுத்திக் கொண்டுள்ளோம். அடுத்து, கடந்த சுமார் 55 ஆண்டுகளாக தமிழ் திரைப்பட உலக மிக நெருக்கமாக இருந்து மிக அருகில் இருந்து பார்த்துட்டு வரீங்க. இந்த தமிழ் திரைப்பட உலகின் வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐயா?
ஒரே வார்த்தை அபரீத வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிச்சயமா பெருமைப்படுற நான். சாதாரணமா நான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் பிக்சரும் போது வருஷத்துல 10 நாள் ஒரு ரெஸ்ட் மாதிரி நினைச்சுட்டு எங்க நடந்தாலும் நான் போயிருக்கேன் சார். 1954 நான் இந்த பழக்கத்தை வச்சுட்டு இருக்கேன். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து கூட சில பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து கூட போவங்க கூட வருவாங்க. ஒரு 10 பேர் தென்னாட்டிலேருந்து போவோம். அங்கே அங்கே ஃபங்க்ஷன்னா நடந்து போகும்போது பஸ் காம்பர்ட்டி டெய்லி நடக்கும். அங்கே ஃபாரின் நேர்ஸு நார்த் இந்தியன்ஸ் பஸ் எல்லாம் வந்து கும்பலாக சேர்ந்து ஒரு 200 பேர் மீட் பண்ணுவோம். நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகும்போது அந்த நார்த் இந்தியன்ஸு எங்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு முந்திரிக்கலாம் தெரியும்போது அவங்கெல்லாம் எங்களை பார்த்து ஏளனமாக பேசுவாங்க. எங்கிட்ட பேச மாட்டாங்க. நாங்க இங்கிலீஷ் தெரியாதவன்னு கூட நினைச்சிட்டு எங்களை கேள்வி கேட்க விட மாட்டாங்க, மலங்கிடுவாங்க. அதாவது பணங்களையும் எடுக்க தெரியாத நாட்டுல இருந்து வந்தவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு கேவலமா பேசி மனச நோக்கடிப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் ஃபாரினர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அமக்கமா இருப்பாங்க நார்த் இந்தியன் பிரஸ் எல்லாம். அது மாதிரி ஃபாரினர்ஸ் நடந்த பல ஊர்ல இருந்து வந்து வருவாங்க. எவ்வளவு மனசு நொந்து போடும். அப்படி இருந்த ஒரு குரூப் ஸ்ரீதர் சாரு பாலச்சந்திரர் சாரு போன்ற கலைஞர்களுடைய படங்கள்லாம் வந்த உடனே நம்ம ஸ்டாண்டர்டே ரொம்ப அமக்கலமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதே பத்திரிகையாளர் எங்களை ஏழமா பேச பத்திரிகையாளர் எங்களை பார்த்த உடனே மிஸ் ஆனந்தன் எங்கிட்ட பேசுவாங்க சார், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிக்சர் ஆஃப் ஸ்ரீதர், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் பிக்சர் ஆஃப் பாலச்சந்திரன் கேட்கற அளவுக்கு எங்களை சொல்லும் போது என்னடா தமிழ் படத்தை பத்தி இப்பதான் போய் தெரிஞ்சிட்டு இருந்த பசங்களுக்கு அப்படின்னு பெருமைப்படுமே. ஆனா அன்னையிலிருந்து பாக்குறேன் இப்போ தமிழ் படங்களும் நல்ல படங்கள் எடுக்கிற ஒரு ஒரு தேசம் ஒரு இடம் தெரிஞ்சிட்டு ரொம்ப பொருளாதாரம் பட்டு இருக்கிறது. நம்மள கூட பிரமாதமா எடுக்க முடியலன்ற அளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. கலைஞர் ஆகட்டும் மற்ற டெக்னீஷியன் ஆகட்டும் எல்லாருமே சூப்பர் சார். அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். புது நடிகர் செய்யற சாதனை எனக்கு புது டைரக்டர் செய்த சாதனை மறக்கவே முடியாது.
இப்ப உங்க திரைப்பட வாழ்க்கையில நீங்க மூத்த கலைஞர்களையும் பார்த்துருப்பீங்க. அவங்க காலகட்டம் எல்லாம் முடிஞ்சு அவங்க நிறைய பேர் இறந்து கூட போயிருப்பாங்க. இப்போது புதிய கலைஞர்களை பார்க்குறீங்க, புதிய நடிகர் நடிகைகள் மற்ற தொழிற்பட கலைஞர்களை எல்லாம் பார்க்குறீங்க. இந்த ரெண்டு தலைமுறைக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்க பார்க்குறீங்க?
இதுக்கு ரொம்ப இருக்கு. ஏன்னா ஷோக்கெல்லாம் வருவாங்க புது கலைஞர்லாம். வரும்போது மூத்த கலைஞர் எங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, காலை விட்டு வணங்கலாங்க, அதெல்லாம் பெருமையா இருக்கு. ஆனா அந்த காலத்து இருந்த போல எனக்கு நிறைய ஃப்ரீயா பழங்க கம்பியத்தினால ஃப்ரீயா இருந்தாங்க மீட் பண்றது. இப்ப வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பழம் வந்த உடனே பிஸி ஆயிடுறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் கூடுதல் அமௌண்ட் கேட்கறாங்க. கேட்கறது நியாயம்தான். ஏன்னா அது சினிமா வாழ்க்கை எத்தனை வருஷம்ன்றது நிர்ணயம் கிடையாது. அதனால நடிகர் பணத்தை உயர்த்துறாங்கிறத குற்றச்சாட்டோட யா ஏன் அதிகமா கொடுக்குறீங்கன்ற ப்ரொடியூசர் தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்லணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கேட்கறத இன்னைக்கு நான் வந்து பஸ்ஸே தான் இருக்கிறது ஒரு 500 ரூபாய் ரெண்டில் இருக்கேன். வசதி வந்த உடனே 1000 ரூபாய் நெட்டில் வீட்டுக்கு போகிறதுல என்ன தப்புது? என்னுடைய ஆசை பழம் இருக்கும்போது அது செலவு பண்ணாமல் பூட்டி வச்சு போகுதுன்னு நான் அனுபவிக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு நடிகரும் ஒரு பணத்துக்கு ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்றது நியாயம்தான். அதை கொடுக்கறது யாரு? இந்த தயாரிப்பாளர் கொடுத்ததான் வாங்கலாரு. முடியாது சொல்லிட்டோம்னா ஒரு 15 பேர் தான் வருவாங்க. இவங்க கூட போட்டி போட்டு ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுத்து அப்படின்னா இவங்க நான் 20,000 எனக்கு அந்த ரேட்டை கொடுக்கலான்னு கேட்குற அளவுக்கு இவங்க பொடிச்சது இந்த டெக்னீஷியன்ட்ட போய் சொல்லி சொல்லி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களும் கேட்கறது தப்பு இல்லை. பொடிச்சர் கொடுக்க தயாராகும்போது ஏன் கேட்க மாட்டாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். அதனால சுபிட்சமாக தான் இருக்கு. இந்த சின்ன மிஸ்ஸு அன்னைக்கு அடிக்கடி வர்றது உண்டு. சில நேரத்தில் மறந்து போறீங்கன்னா அவங்க தேவை இவருக்கு தேவை, இவங்க தேவை அவருக்கு தேவைன்ற நிலைமை சினிமா அவருக்கு நினைக்கும் போது இந்த குறைபாடு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்காங்க, ஒரு சிலர்களை வச்சுக்கிட்டு மொத்தமா சீரழிஞ்சு போச்சு சினிமா அவருக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை.
சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது ஐயா?
சரியா 83 ஆகும் சார்.
83
கொஞ்சம் அடுத்த வருஷம் 1000 பேரை கண்ட பிலிம் ஆக போச்சு.
வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி ஐயா. இவ்வளவு நேரம் எங்களோட ரொம்ப கலகலப்பா பேசினீங்க, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி உங்களுக்கு.
எனக்கு பெருமைப்படுத்தி அனைவருக்கும் என் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். தங்கள் வானொலி நேயர்களுக்கும் தங்களுக்கும் என் மரியாதையை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.